இந்த நாட்களில் தமிழகத்திலும் குறிப்பாய் சென்னையிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் அறிவோம். இந்த காரியங்களை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது என் உள்ளத்திலே ஆண்டவர் கொடுத்த சில காரியங்களை இந்த நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வரலாறு காணாத மழை, சொல்லப்போனால் ஒரு யுத்தம் முடிந்த பின்பு எப்படி ஜனங்கள் அகதிகளாய் இருப்பார்களோ, அல்லது எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருப்பார்களோ, அதுபோல ஒரு நிலைமை இந்த நாளிலே, இந்த நாட்களில் சென்னையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு மாதம் தொடர்ச்சியாக மழை மற்றும் காரியங்கள் சேதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு, சரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போய் நான் நியூஸ் ஆன் பண்ணேன். நியூஸ் ஆன் பண்ண உடனே அடுத்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு நியூஸ் வந்துச்சு. வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ண உடனே முதல் செய்திக்கு பார்க்கும்போது அடுத்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. அடுத்த மூன்று நாட்களுக்கு இன்னும் கனமான மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன நடக்குது, இதிலே நாம் யோசிக்க வேண்டும். சில விஷயங்களை தேவ பிள்ளைகள் நம்ம உணரணும். யார் உணர்கிறார்களோ இல்லையோ, தேவ ஜனங்கள் இந்த காரியத்தை உணர வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சகல ஆளுகையும் தம்முடைய பிள்ளைகளின் கரத்தில் தான் கொடுத்திருக்கிறார், அரசாங்கத்தின் கரத்தில் அல்ல. அரசாங்கம் என்பது ஆண்டவரால் ஒரு போஸ்டிங் நியமிக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் உண்மையில் ஆளுகிறவர்கள் யார்னா தேவ ஜனங்கள் தான். அவருடைய இரத்தத்தினால் பாவங்களை கழுவப்பட்ட நம்மை ஆண்டவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. அப்ப நம்ம ராஜாக்கள்கிறார். நீதிமொழிகள் 21:1 பார்க்கும் பொழுது, ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அரசாளுகளுடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமக்கு சித்தமானபடியெல்லாம் அவர் திருப்புகிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லா ராஜாக்களையும் வச்சிருக்கிறார், உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள். அப்ப அவருடைய சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அப்ப அந்த கரத்தை செயல்பட வைக்கிறது யாருன்னா, ஜெபிக்கிற தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் தான் காரியம். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, உண்மையான ராஜா யாருன்னா தேவ ஜனங்கள் தான். அவெல்லாம் ஒரு போஸ்டிங்ல நியமிக்கப்பட்டவர்களை தவிர, உண்மையான ராஜாக்கள் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட, என்று சொல்ல போனால் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ராஜாக்களாக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது தெய்வ ஜனங்கள். சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல இந்த நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இதுக்கு என்ன காரியம், இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். இப்பொழுது இதற்கு அடிப்படையாக சிலர் இது நியாய தீர்ப்பு என்று நினைக்கிறது உண்டு, இது உலகம் முடியுமோ நினைக்கிறது உண்டு. ஒரு சிலர் போன் பண்ணி உலகம் முடிய போதா, அதனால இப்படி நடக்குதா அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. சிலர் அடுத்த 3வது உலகமாக யுத்தம் வரப்போதா அப்படின்லாம் ஒரு சில போன் பண்ணி கேட்டிருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாருக்குள்ள ஒரு சஞ்சலத்தை, ஒரு முடிவு என்கிற நிலைமைக்குள் கொண்டு போகிறது. ஆனால் அதுக்கு முன்னால பல விஷயங்கள் இருக்கிறது. இப்பொழுது எடுத்து வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 31வது வசனம்.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்,
அதிலே
அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
அந்த மனுஷனை
மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதின் நிச்சயத்தை
எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே என்ற பட்டணத்திலே வந்து ஜனங்களை சந்தித்து அவர்களோடு பேசும் பொழுது பல காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். சுபிசேஷத்தை எல்லாம் சொன்னார். கடைசியில உச்சகட்டமாக அதன் ஹைலைட் அவர் சொல்ற விஷயம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். நம்மை படைத்த தேவன் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். தான் நியமித்தவரை கொண்டு நியாயம் தீர்க்க போறார். மனுஷனு யாரும் மனுஷன் நினைச்சிடக்கூடாது. அடுத்த வார்த்தை தான் சொல்லுது, அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அந்த எழுப்பப்பட்ட மனுஷன் வேற யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பியிருக்கிறார். அவரை கொண்டு கடைசியிலே ஒரு நாளிலே தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் அப்படின்னார். அப்படி பார்க்கும்பொழுது நியாய தீர்ப்பு, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பவுல் சொல்லும் பொழுது அதுக்கு பின்னால் வர வசனங்களை பார்க்கும்பொழுது ஒரு சிலர் பவுலை விசுவாசித்து பற்றி கொண்டார்கள், ஒரு சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்று சொல்லி அப்புறம் கேட்போம் என்று சொல்லி அவனை விட்டு போய்விடுகிறார்கள். இங்கே பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு என்று ஒன்றை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நியாய தீர்ப்பு என்பது இப்பொழுது நாம் வாசித்து இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது இது கடைசி நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஆனால் நியாய தீர்ப்பு என்பது கடைசி நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டானால், இடைப்பட்ட காலத்திலே நியாய தீர்ப்புகள் என்பது உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் தான். நியாய தீர்ப்பு என்பது ஏதோ ஒரு நாள் விஷயம் அல்ல, அது அவ்வப்போது உலகத்திலே சம்பவிக்கும். சில நியாய தீர்ப்புகள் சில தேசத்திற்கு விரோதமாய் வரும், சில நியாய தீர்ப்புகள் சில பட்டணத்துக்கு விரோதமாய் வரும், சில நியாய தீர்ப்பு சில கூட்டங்களுக்கு விரோதமாய் வரும், சில நியாய தீர்ப்பு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் வரும். இப்படி நியாய தீர்ப்புகள் பலவிதங்கள் இருக்கிறது. அந்தந்த நியாய தீர்ப்புகள் அந்தந்த இடத்திலே ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிந்து போவன். ஒரு தனி மனிதனுக்கு கூட நியாய தீர்ப்பு வரும், பட்டயத்தை எடுக்கிறவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு அவனுக்கு வரும், ரிட்டர்ன் வரும். இது போல நியாய தீர்ப்புகள் பல இருக்கிறது. நீங்க வேதத்தையே நீங்க திருப்பி பார்த்தாலும், உலக சரித்திரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தாலும், நியாய தீர்ப்புகள் என்பது உலக வரலாற்றிலே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். சில நியாய தீர்ப்புகள் ரொம்ப பவர்ஃபுல் இம்பாக்ட் இருக்கும், சிலது ஓரளவுக்கு இருக்கும். அதெல்லாம் பல விதங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இருக்க நியாய தீர்ப்புகளை வைத்து உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல போறேன். உலகத்திலேயும் சில நியாய தீர்ப்புகள் நடந்திருக்கிறது. வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் மூன்று சம்பவங்கள் அப்படி இருக்குது. ஒன்று, நோவாவின் நாட்களிலே நடந்ததான ஜல பிரவாகத்தினால் முழு உலகத்தையும் தேவன் நியாயம் தீர்த்தார். அது நடந்த சம்பவம். அடுத்தது, லோத்தின் நாட்களிலே சோதோம் பட்டணம், சோதோம் குமரா என்கிற பட்டணத்திலே ஏற்பட்ட பாவம், அது நிமித்தம் அந்த பட்டணத்தை ஆண்டவர் அக்னியினால் நியாயம் தீர்த்தார். அதன் பிறகு யோனாவின் நாட்களிலே நினிவே என்னும் பட்டணத்துக்கு நேராக ஆண்டவர் நியாய தீர்ப்பை முன்குறித்தார், குறித்து அதற்கு நியாய தீர்ப்பை அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் அதில் தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் நியாய தீர்ப்பு அந்த நினிவே பட்டணத்துக்கு அறிவிக்கப்பட்டது. நியாய தீர்ப்புக்கு நேராக அந்த வாசல்ல வந்து அதன் விளிம்பிலிருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க, நடந்தது. ஆக மொத்தத்தில் வேதத்தில் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ஒவ்வொரு வெரைட்டி, ஆண்டவருடைய நியாயம் தீர்க்கிற விதங்கள் என்பது வெரைட்டியா இருக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது ஜலத்தினாலே தேவன் நியாயம் தீர்த்தார். முழு உலகத்திலும் மிகப்பெரிய ஜல பிரவாகத்தை உண்டு பண்ணி நியாயம் தீர்த்தார். லோத்தின் நாட்களில் அக்னியை அனுப்பி ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். யோனாவின் நாட்களில் நினிவே பட்டணத்துக்கு அறிவிக்கப்பட்டது பூமி அதிர்ச்சி. இன்னும் 40 நாட்களிலே நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், கவிழ்க்கப்பட்டு போகினர். அங்கே மழையும் கிடையாது, அக்னியும் கிடையாது. அதுக்கு மூணாவது, இன்னும் 40 நாட்களிலே நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். அது பூமி அதிர்ச்சியை குறிக்கும். ஒரு பட்டணம் தலைகளை கவிழ்ந்து போறது எப்படி? பூமி அதிர்ச்சி தான் அது நடக்கும். அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை கர்த்தர் அதற்கு குறித்து வைத்திருந்தார். ஆக மொத்தத்திலே பார்க்கும்பொழுது நியாய தீர்ப்புகள் என்பது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த உலக சரித்திரத்திலே, பழைய காலத்தை விட்டுருங்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நியாய தீர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல நடந்திருக்குது, பல விஷயங்கள் நடந்திருக்குது. அதை நம்ம கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தா நமக்கு தெரியும். ஒரிசா மாநிலத்திலே கிரகம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லி ஒரு ஆஸ்திரேலிய மிஷினரி வந்து ஊழியம் செய்திருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2002 வருஷத்திலே அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அங்கே அவர்கள் ஊழியம் செய்து அநேக குஷ்ணரோகிகளுக்கு நடுவிலே ஊழியம் செய்த நாட்களில் அவர்களை உயிரோடு எரித்தார்கள். அந்த சம்பவம் நடந்தபொழுது அடுத்த நாள் இந்திய தேசம் முழுவதும் எல்லா பேப்பர்லையும் அது அதிகமாக ஹைலைட் பண்ணப்பட்டது. அன்றைக்கு ஹிந்து பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவருடைய மனைவி கிரஹம் ஸ்டேன்ஸ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தாங்க, ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க. என் கணவரையும் என் பிள்ளைகளையும் எரித்துக் கொண்டவர்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், அவர்களை நான் மன்னித்து விட்டேன். அடுத்த நாள் வெரி நெக்ஸ்ட் டே அடுத்த நாளே சொல்றாங்க, அவர்களை நான் மன்னித்து விட்டேன், ஆகையினாலே அவர்களை தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. சொல்லிட்டோடனே அவங்க பேப்பர்ல உங்களுக்கு கேட்கறாங்க, அடுத்த குவஸ்டின் கேட்கறாங்க, நீங்க தொடர்ந்து உங்கள் கணவன் விட்டு சென்ற இந்த பணியை நீங்கள் தொடருவீங்களா அல்லது உங்கள் தேசத்திற்கு நீங்கள் போய்விடுவீர்களா என்று கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல நான் போக மாட்டேன், நான் இருந்து என் கணவன் விட்டு சென்ற படியை நான் தொடரப்போறேன்னு சொன்னாங்க. அதே போல அவங்க உடனே ஓடி போல, தன்னுடைய வாழ்ந்து எவ்வளவு பெரிய இழப்பு, தன்னுடைய கணவரையும் ரெண்டு பிள்ளைகளையும் இழந்து எவ்வளவு பெரிய இழப்பு, அவங்க அதனால பயந்து தேசத்துக்கு ஓடி போய் அவங்க தேசத்துக்கு ஆஸ்திரேலியாக்கு ஓடி போல இருந்தாங்க. இங்கதான் இருந்தாங்க பல மாதங்கள், இங்கதான் இருந்தாங்க. இருந்து அவனா அவங்களுடைய ரொம்ப டிப்ரெஷன் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் அவங்க ஊழியத்தை விட்டுட்டு ஓடக்கூடிய மனநிலைமையில் அவங்க இல்லை, தொடர்ந்து இருந்து செயல்பட்டு தான் இருந்தாங்க. பல மாதங்கள் கடந்தது, அதன் பிறகு ஒரு ரிலீவ் ஆகிறதுக்காக அவங்க புறப்பட்டு சில காலம் நான் ஆஸ்திரேலியா போறேன் என்று சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு போனாங்க. அவருடைய மகளை அழைத்துக் கொண்டு போனாங்க. அவங்க ஒரிசாவை விட்டு வெளியேறின உடனே அடுத்த வாரமே ஒரிசாவில் ஒரு பெரிய புயல் சூறை காற்று மழை அடித்து ஒரிசா தரைமட்டமானது, மிகப்பெரிய சேதாரம். இங்க இருக்கிறத விட இதாவது வந்து ஒரு மாசம் கூட படிப்படியா போயிட்டு இருக்குது. அடிச்சது ஒரு நாலு நாள் ஒரிசா அப்படி பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. அவங்க வெளியேறின உடனே, தேசத்தை விட்டு வெளியே காலை வச்ச உடனே அடுத்த வாரத்தில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய ரத்தத்தின் ரத்தம் கூப்பிட ஆரம்பித்தது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெடித்தது, மிகப்பெரிய அளவுக்கு ஒரிசா அழிக்கப்பட்டது. இது நம் கண்களுக்கு முன்பாக நம்முடைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற நியாய தீர்ப்பு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, குஜராத்திலே சபைகள் இடிக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பூஜ் என்ற மிக முக்கியமான ஒரு குஜராத்திய பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு சகலமும் சர்வநாசமானது. அதுவும் பெரிய பணக்காரர்கள் நகை வியாபாரிகள் இருக்கிற முக்கியமான பட்டணம் அந்த பூஜ். அதிலே அந்த குஜராத்திலே ஒரே நிமிஷத்தில் எல்லாம் தலைகளாய் திருப்பி போடப்பட்டது, சர்வமும் நாசமானது. அது ஏன் நடந்தது, அதுக்கு பின்னாலே வந்த சில காரியங்களை கவனிக்கும் பொழுது தெரிந்தது. அந்த காலகட்டத்திலே அநேக சபைகள் இடிக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், அதிகமாய் துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த பூகம்பம் நடப்பதற்கு முந்தின வாரத்திலே இந்த குஜராத்திலே மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டப்பட்டது, குஜராத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் இடிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக வாலண்டியர்ஸ் நியமித்து அந்த வாலண்டியர்ஸ் பிரிப்பேர் பண்றதுக்காக மற்றும் கிறிஸ்தவர்களை எச்சரிப்பதற்காக சபைகள் இடிக்கப்படும் என்று போஸ்டர்ஸ் எல்லாம் அடித்து ஒட்டப்பட்டு விட்டது. இன்னும் ரெண்டு நாட்களிலே எல்லா சபைகள் இடிக்கப்பட போகிறது என்று சொல்லி பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்பொழுது மோடி தன்னுடைய பவர்ஃபுல்லாக ஒரு மதவெறியராக அந்த இடத்துல செயல்பட்டுக் கொண்டிருந்த காலம். அடுத்த ரெண்டு நாட்களிலே எல்லா சபைகளும் இடிப்பதற்கு அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. அதற்கான வாலண்டியர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு. அவர்கள் திட்டமிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக திடீர் என்று ஒரு பூகம்பம், எல்லாம் தலைகளை மாறி போச்சு. அதுக்கு பிறகு யோசிக்கிறாங்க, இடமே இல்லை, மொத்தத்தையும் கத்தர் அப்படி கவிழ்த்து போட்டார், அந்த பூஜி பட்டணத்தை கவிழ்த்து போட்டார். அதோடு அவருடைய காரியம் எல்லாம் அதோடு அடங்கி போச்சு. அந்த நிமிஷத்துல காரியம் மாறிச்சு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் நியாய தீர்ப்புகள், இதெல்லாம் நம்முடைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நடக்கிற நியாய தீர்ப்புகள். அதெல்லாம் நியாய தீர்ப்பு அப்படின்னா, எங்கேயோ ஒரு நாள் யாருக்கோ ஒரு நாள் அல்லது கடைசியில உலகத்து முடிவிலே வரப்போகிற ஒரு சம்பவம் நம்ம நினைக்கக்கூடாது. அந்தந்த காலகட்டத்திலே நியாய தீர்ப்புகள் என்பது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். சரி, இப்படி இருக்கும்போது இந்த நியாய தீர்ப்புகள் என்பது ஏன் வருகிறது, ஏன் வருகிறது, இந்த நியாய தீர்ப்புகள் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவருடைய நீதிதான் இந்த நியாய தீர்ப்புகள் வருவதற்கு காரணமா இருக்குது. நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ளவர். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:8.
இது முதல் நீதியின் பீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல
அவர்
பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
சரி, இங்கு நான் சொல்ல வந்த ஒரு வார்த்தை, கவனிக்க வேண்டிய வார்த்தை, நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சாதாரண ஒரு ஜட்ஜ் இல்ல, நீதியுள்ள ஒரு ஜட்ஜ். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய காலகட்டத்தில் எத்தனையோ ஜட்ஜ் இருக்கிறாங்க உலகத்தில். ஒரு ஜட்ஜ் டோட்டலா அவன் பெரிய குற்றவாளினுவார், அடுத்த ஜட்ஜ் அவர் ஒரு குற்றமும் செய்யலன்றவர், அப்படியே திருப்பிடுவாங்க, தலைகளை திருப்பிடுவாங்க. உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகள் அதுதான், பணத்தை கொடுத்தால் அப்படியே ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவன் குற்றமே செய்யலன்றுவாங்க ஒரே நாள்ல. வெளிப்படையாய் நடந்த குற்றத்திற்கு இல்லைன்றவாங்க, ஆதாரம் இல்ல போயிட்டுவான். இதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய நீதியை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா 100% பெர்ஃபெக்டான ஒரு நீதி உள்ளவர். அவரை மாதிரி ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியை எங்கேயுமே பார்க்க முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆண்டவருடைய நீதின்றது. கொஞ்சம் கூட ஒரு பாராபட்சமோ, கொஞ்சம் கூட ஒரு சைடில் அப்படி சாயிறதோ, ஒரு துளி அளவும் அவருக்கு கிடையாது. ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உலகத்து மனுஷனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், அல்லது பிசாசாவே கூட இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசுக்கு அவர் எப்படி நீதியை காண்பிக்கிறாரோ, சாத்தானுக்கு விழுந்து போன தூதனாகி சாத்தானுக்கு அவர் என்ன நீதி உள்ளவராக இருக்கிறாரோ, அதே நீதி உள்ளவராக தேவ பிள்ளைக்கும் அவர் இருக்கிறார். அதே நீதியை தான் ரட்சிக்கப்படாத உலக மனுஷனுக்கு முன்பதாகவும் அதே நீதி உள்ளவராக தான் இருக்கிறார். இவர் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அவர் கஞ்சாடைய விடுறது கிடையாது. ரட்சிக்கப்படாதவன் என்று சொல்லி அவனை பாராபோகமாய் அவனை போட்டு அடிக்கிறது கிடையாது. பிசாசுதானே இவனை போட்டு மிதிப்போம் என்று அவனை இஷ்டம் போல ஆண்டவர் மிதிக்கிறது கிடையாது. பிசாசுக்கு அவர் எவ்வளவு நீதி உள்ளவரோ, தேவ ஜனங்களுக்கும் அவர் அதே நீதி உள்ளவர். ரட்சிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு நீதி உள்ளவரோ, ரட்சிக்கப்படாதவனுக்கு அவர் அதே நீதி உள்ளவர். அவருடைய நீதி கொஞ்சம் கூட மாறாது, பர்ஃபெக்டானவர். இப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் இந்த நீதி, இந்த நியாய தீர்ப்புகளை அனுப்ப வேண்டும்? அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய நீதி தான் இந்த நியாய தீர்ப்புகளை உலகத்திலே வர வைக்கிறது. அவருடைய நீதி. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாது, நான் உங்களுக்கு வசனத்தை காமிச்சா உங்களுக்கு புரியும். எடுத்துக்கொள்வோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16:8-11 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:8-11.
அவர் வந்து பாவத்தை குறித்தும்,
அவர் வந்து, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும்,
நீதியை குறித்தும்,
நீதியை குறித்தும்,
நியாய தீர்ப்பை குறித்தும்,
நியாய தீர்ப்பை குறித்தும்
உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்,
உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே,
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே,
பாவத்தை குறித்தும்,
பாவத்தை குறித்தும்,
நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு,
நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு,
நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே,
நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே,
நீதியை குறித்தும்,
நீதியை குறித்தும்,
இந்த உலகத்தின் அதிபதி,
இந்த உலகத்தின் அதிபதி
நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே,
நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே,
நியாய தீர்ப்பை குறித்தும்,
நியாய தீர்ப்பை குறித்தும்
கண்டித்து உணர்த்துவார்,
கண்டித்து உணர்த்துவார். இங்க பரிசுத்த ஆவியானவருடைய 3-fold மினிஸ்ட்ரி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 3 விதமான அவருடைய செயல்பாடுகள். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த 16 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து வரிசையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களோடு இருக்கும் அளவும் அந்த தேற்றரவாளன் வர முடியாது. நான் போவேனாகில் அந்த தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன். இப்படி எல்லாம் உங்களுக்கு அவர் அப்படியே அவர்களுக்கு உங்களை ரெடி பண்ணிட்டே வர்றார். அப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த ஆவியானவரை குறித்து மூன்று காரியத்தை பேசுறார். இந்த ஆவியானவர் வந்து மூன்று காரியத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒன்று பாவத்தை குறித்து, இரண்டாவது நீதியை குறித்து, மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். மூன்று விஷயங்கள், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. எதுக்காக இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்த வேண்டும், அதுக்கு என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் ரீசன் சொல்லப்படுது. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், இரண்டாவது நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், மூணாவது இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்ப உங்களுக்கு அதன் விளக்கத்தை சொல்றேன். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், இந்த உலகத்திலேயே கொடிய பாவம் என்று சொல்ல போனால் மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று ஒன்று உண்டானால் ஆண்டவரை விசுவாசியாமல் இருப்பதுதான். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க, பாவம் பெரிய பாவம் இது, கொலை பெரிய பாவம், விபச்சாரம் பெரிய பாவம், இருக்கிறதே மோசமான பாவம், அது இது நினைப்பாங்க. எல்லாம் உண்மைதான், பாவம் தான். ஆனால் இருக்கிறதுலேயே மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவம் என்று ஒன்று உண்டானால் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசியாததுதான் இருக்கிறதுலேயே முதல் தரமான பாவம். நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. ஏன்னா ஒரு கொலைகாரன் கூட இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு தேவ பிள்ளையாய் மாற முடியும். இல்ல, எத்தனையோ கொலைகாரர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா இருக்கிறாங்க. பவுல் ஒரு கொலை செய்த மனுஷன்தான், மோசே கொலை செய்த மனுஷன், நேரடியாகி கொலை செய்த மனுஷன், அவங்க ஊழியத்தில் பிரபலமாக வந்த ஆட்கள். அப்போ ஒரு கொலைகாரன் கூட வர முடியும். மாந்திரிகம் பண்ணுகிறவர்கள், எத்தனையோ அசுத்தமான பாவத்தில் இருக்கிறவங்க, எத்தனையோ பேர் மீட்கப்பட்டு வந்துடுறாங்க, வர முடியும். ஆனால் இயேசுவை தெய்வம் அப்படின்னு ஒருத்தன் ஏற்றுக்கொள்ள மறுத்தானால், அதை விசுவாசிப்பானால் அவனை தான் மன்னிக்கவே முடியாது. அவன் ஒருபோது மன்னிக்கிறதுக்கு அங்க இடமே இல்லை. மன்னிக்கப்படுகிற பாவம், மன்னிக்கப்படாத பாவம் என்றெல்லாம் இருக்குது. அதை ஒன்றியோவான் அஞ்சாம் அதிகாரத்தில் இருக்குது, இப்ப எல்லாம் எடுக்க டைம் இல்லை. அதுல பார்க்கும் பொழுது இந்த மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்பது இயேசுவை தெய்வமாக விசுவாசியாதது. ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே கோபப்பட்ட ஆண்டவரை என்ன மன்னிச்சிருங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. உங்களை நான் தெய்வமா நான் நம்பல என்ன மன்னிச்சிருங்கன்னா அதுல அர்த்தமே கிடையாது. உங்களை நான் தெய்வமா நான் நம்பல என்ன மன்னிச்சு என்ன பரலோகத்தில் ஏத்துக்குங்கன்னு அங்க அர்த்தமே கிடையாது. அங்க அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. இல்ல அப்போ இதுதான். அப்போ இந்த அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் அப்படி என்பது எதை குறிக்கிறது என்றால், ரட்சிக்கப்படாத உலக ஜனங்களுக்காக கர்த்தர் செய்கிறது முதல் காரியம். அவர்களுக்கு இந்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவது நீதியை குறித்து. இது யாருக்குன்னா தேவ ஜனங்களுக்கு. முதல் காரியம் அவிசுவாசிகளுக்கு பாவத்தை குறித்து, அவரை விசுவாசியாத காரியத்தை குறித்து அவிசுவாசிகளை கண்டிக்கிறார். இரண்டாவது தேவ ஜனங்களை கண்டிக்கிறார். எப்படி? நீதியை குறித்து. இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கிறாரு. நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால். இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே நான் தேவ நீதியை காமிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் கூட பார்த்தோம், பிதாவின் சகல விதமான பரிபூரணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் அப்படியே பிதாவை காமிச்சார். ஒரு நீதியுள்ள வாழ்க்கையின என்னங்கிறத லைவா காமிச்சார். இதுதான் நீதியுள்ள வாழ்க்கையின் வாழ்ந்து காமிச்சார். ஆனா இப்ப சொல்ற, நான் போக போறேன், நான் போன பிறகு என்ன நீங்க இதுவரைக்கும் இந்த மூன்றரை வருஷமா பார்த்திருந்தது போல இனி நீங்க பார்க்க மாட்டீங்க, நான் சிலுவையில மரிக்க போறேன் நாளைக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஆவியானவர் வந்து நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை உங்களுக்கு கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. அதை உங்களுக்கு லைவா உங்க இருதயத்தில் பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்படிதான் வாழணும், இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் காரியம் செய்யணும். ஒவ்வொரு காரியத்தையும் தேவ ஜனங்களுக்கு நீதியை குறித்து இந்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். முதல் அவிசுவாசிகளுக்கு பாவத்தை குறித்து, இரண்டாவது தேவ ஜனங்களுக்கு நீதியை குறித்து, மூணாவது தான் இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். மூணாவது இந்த உலகத்தின் அதிபதி. உலகத்தின் அதிபதி என்பது பிசாசை குறிக்கும். யோவான் 14 அதிகாரம் 30 வசனத்திலையும் கூட அங்கே அதே வார்த்தை தான் வரும். பாத்தீங்கன்னா தெரியும், அதே பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறார் 14:30. அப்ப பார்க்கும்போது உலகத்தின் அதிபதி என்கிற இந்த வார்த்தை பிசாசை குறிக்கும். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான், முடிஞ்சிருச்சு, அவனுக்கு நியாய தீர்ப்பு அவனுக்கு கொடுத்தாச்சு, அவன் இனி மனம் திரும்புறதற்கு வாய்ப்பு கிடையாது, அவனுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சு கொடுத்தாச்சு, அவனுக்கு நரகம் நியமிக்கப்பட்டாச்சு. நரகம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு அல்ல, மனுஷர்களுக்கு அல்ல, எந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்காக நரகத்தை கர்த்தர் உண்டு பண்ணல. அக்னி கந்தகம் எரிகிற இடம் என்பது பிசாசுகளுக்காக, அவருடைய தூதர்களுக்காகத்தான் கர்த்தர் அதை தான் ஸ்பெஷலா ஏற்படுத்தி இருக்கிறாரே தவிர மனிதர்களுக்கு கர்த்தர் நரகத்தை ஏற்படுத்தல. ஆனால் அந்த பிசாசுகளை எவன் பின்பற்றுகிறானோ அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனும் அந்த இடத்துக்கு போய் சேர்றான், அது நடக்குது. ஆகையினால் நரகம் என்பது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது கிடையாது, பிசாசின் ஆவிகளுக்காகத்தான் ஏற்படுத்தினார். ஆகினாலே இவனுக்காக ஒரு பர்னிங் ஃபயர் கர்த்தர் எரிகிற நரகத்தை ரெடி பண்ணிட்டார். அப்ப நியாய தீர்ப்பு அவனுக்கு கொடுத்ததுனால தான் அது ரெடி பண்ணியாச்சு. இப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டதுனாலே கர்த்தர் என்ன செய்யறாரா, இந்த நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தறாராம். இது எதுக்கு உலகத்தை கண்டித்து உணர்த்தணும்? இப்ப பாத்தீங்கன்னா இங்கதான் ஆண்டவருடைய நீதியுள்ள நியாயாதிபதி என்பது இங்கதான் தெரியும். இந்த நியாய தீர்ப்பு என்பது பிசாசுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பே கிடையாது அப்படின்னு வச்சுட்டாரு வச்சுங்க. அவன் வந்து கேட்பான், நீ பட்சாபாதம் உள்ளவர், நான் வந்து கொஞ்சம் பெருமைப்பட்டேன், நான் கொஞ்சம் என்ன உயர்த்தினேன், உண்மைதான், எனக்கு நீ நியாய தீர்ப்பு கொடுத்து எனக்காக அக்னி கந்த கடல்ல ரெடி பண்ணிட்டீர், ஓகே, இத்தனை மனுஷங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பெருமையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறான், அப்ப எனக்கு ஒரு நீதி இவனுக்கு ஒரு நீதியா கேட்பான்ல. நான் கொஞ்சம் பெருமைப்பட்டேன், என்னை உயர்த்தினதுக்காக எனக்கு நரகத்தை ரெடி பண்ணிட்டீர், ஆனால் இப்பொழுது எத்தனை பேர், எத்தனை மனுஷன், இத்தனைக்கு உம்முடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனை பேர் பெருமையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறான், அப்ப அவனுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா கேட்பான்ல, பிசாசு கேட்பான்ல. அதுதான் ஆண்டவருடைய காரியம். அந்த பிசாசு அவரை குற்றப்படுத்துகிறதற்கு இடம் உண்டாகாதபடிதான் இந்த நியாய தீர்ப்பு என்கிற காரியத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். சாத்தானுக்கு மட்டும் நியாய தீர்ப்பு, மனிதனுக்கு கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார்னா கர்த்தரை முதல் குற்றவாளியாக பிசாசு கையை காட்டுவான், நீ பெரிய குற்றவாளி, பட்சபாதம் உள்ளவர். அப்ப ஆண்டவர் பாருங்க, பிசாசுக்கு கூட நீதியுள்ள நியாயாதிபதி, அவனுக்கு எதை நியமிக்கிறாரோ அவன் தன்னை குற்றப்படுத்த முடியாதபடி அதே காரியத்தை மனுஷனுக்கு அவர் நியமிச்சிட்டார். அவனை பின்பற்றுகிற யாவருக்கும் அதுதான். இன்னைக்கு காலையில் சொன்ன மனுஷன் ஆண்டவருடைய வாரிசு, இவன் என்னுடைய வாரிசுங்கிறதுனால இவனை ஸ்பெஷல் கேட்டகரி என்ன வச்சு நடத்துவேன் ஆண்டவர் சொல்லல, அவன் வாரிசா இருக்கட்டும், ஆனால் அவன் பிசாசு எதை செய்கிறானோ அவனை பின்பற்றுவானால் அவனுக்கு வருகிற கதிதான் இவனுக்கு வருன்ட்டார். அதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பிசாசு கூட அவரை எந்த சின்ன விஷயத்திலும் குற்றப்படுத்த முடியாது, இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறதற்காகவே அலைகிறவன் அவன். வெளிப்படுத்தல் 12:10-11 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன் பார்க்கும் பொழுது இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன், யாரை குற்றம் சாட்டுகிறதுக்கு பார்க்கலாம், அவனும் அவரை ஒரு சின்ன விஷயத்திலும் குற்றப்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவர் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிறார். அப்ப இப்ப தெரிஞ்சுதான் ஏன் நியாய தீர்ப்பு என்பது, பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான், அதனாலே ஆண்டவர் கண்டிப்பாக நியாய தீர்ப்பை மனுஷனுக்கு வைத்தே ஆக வேண்டும், அதை அவர் வைக்காம போனால் அவரை அவன் குற்றப்படுத்துவான். அதனாலதான் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்ற ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பு என்பது கடைசி நியாய தீர்ப்பு என்பது இருக்கிறது, அதுதான் அந்த நேரத்திலே இரண்டாம் மரணமாகி அக்னி கந்தகம் எரிகிற கடலே தள்ளப்பட்டு போகிறது, அது கடைசி நியாய தீர்ப்பு. அதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் அவனவன் செய்கிற காரியம், சில வேளையில பாவங்கள் உச்ச கட்டத்துக்கு போகும் பொழுது, மனுஷனுடைய பாவங்கள் பரலோகத்தை எட்டும் பொழுது, அது மிக உச்சத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் ஒரு தற்காலிகமான நியாய தீர்ப்பை அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் நேரிடுகிறது. கடைசி நியாயத்திற்பு எல்லாத்துக்கும் வரும். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அன்னைக்கு சன்மார்க்கனா எந்த தப்பு செய்யலையேன்னு நியாய தீர்ப்பு இருக்குது. நான் யாருக்கு எந்த அநியாயம் செய்யலையேன்னு வந்து நிக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அது கடைசி நியாய தீர்ப்பு. சன்மார்க்கனுக்கு இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு கிடைக்காது. அவன் ஏன்னா அவன் நல்லவனா இருக்கிறான், அதனால அவனுக்கு நல்லா போயிடும். ஆனா கடைசி நாளிலே கர்த்தரை விசுவாசியாத காரணத்துல அவனுக்கு நியாய தீர்ப்பு அங்க வந்து நிற்கும். துன்மார்க்கனுக்கு இந்த உலகத்திலே டக்குன்னு நடந்துடும். நீ அதிக துன்மார்க்கனாயிராதே, ஏன் நீ உன் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும்ங்கிறார் நீதிமொழிகள். அப்ப உச்சகட்டமாய் ஒரு துன்மார்க்கனா இருக்கிறான், ஒருத்தன் கொலைக்காரனா இருக்கிறான், கொலை வெறியனாய் சுத்தி அலையிறான்னா வேற ஒருத்தர் அவனை கொலை பண்ணிடுவாங்க. நியாய தீர்ப்பு வந்துடும், வந்துடும். அந்த பாவம் அவளுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிச்சிடும், நியாய தீர்ப்பை கொண்டு வந்துடும். அதனாலே துன்மார்க்கனுக்கு இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பு வந்துடும். சன்மார்க்கனுக்கு ஃபுல்லா விட்டுட்டு கடைசி நியாய தீர்ப்பு தான் சந்திக்கப்படுவான். ஆக மொத்தத்தில் நியாய தீர்ப்பு என்பது இந்த உலகத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த சூழ்நிலைகளிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். அது தேசத்துக்கு வரும், பட்டணத்துக்கு வரும், இல்ல ஒரு தனி மனிதனுக்கு கூட வரும். எப்படி வேணாலும் நியாய தீர்ப்புகள் வரும். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு உங்களுக்கு ஷார்ட்டா இந்த நியாய தீர்ப்புகள் விஷயத்தில் எப்படி காரியங்கள் நடக்கிறது, இதை ஆண்டவர் எப்படி இந்த சூழ்நிலைகளிலே செயல்படுகிறார், என்னத்தை நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதையெல்லாம் நமக்கு தெரியணும். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். இன்னைக்கு இந்த மூன்று நியாய தீர்ப்பிலிருந்தும் ஜஸ்ட் சில விஷயங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். இந்த 6ஆம் அதிகாரத்திலேதான் முதல் முதலாக நியாய தீர்ப்பு என்பது கர்த்தர் இங்கே அறிவிக்கிறதான ஒரு காரியமாயிருக்கிறது. இந்த 6ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மனுஷர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது பூமியிலே தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது.
விசனமாயிருந்தது போதும். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கி இப்பொழுது பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமாய் பெருகிட்டாங்க. பெருகிக் கொண்டிருக்கிற அந்த காலத்திலே, காலகட்டத்திலே பாவம் பெருக ஆரம்பித்தது. தவறான காரியங்கள் ஏராளமாக பெருகிச்சு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது, பெருகிடுச்சு, ரொம்ப அதிகமாயிடுச்சு. அக்கிரமம் அதிகமாய் போய்விட்டது. கர்த்தரை தேடுகிற உணர்வில்லை. எல்லாரும் பாவ வழிகளிலே துணிகரமாய் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அவனுடைய இருதயத்து நினைவுகள்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் பார்த்து துக்கப்பட்டார். மனுஷனை உண்டாக்கினது நிமித்தம் தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் இவனை படைச்சோமோ அப்படின்னு அவன் நினைக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன் தான் இவனை படைச்சோமோ, மனுஷனை படைத்தது நிமித்தம் ஆண்டவரே துக்கப்பட்டார். அவ்வளவு கொடிய பாவம் எல்லா ஜனங்களாலும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்துச்சு. அந்த சூழ்நிலையிலேதான் ஆண்டவர் ஒரே ஒரு தனி மனுஷனை பார்க்கிறார், நோவா. எல்லாரும் பாவத்தில் இருக்கிறாங்க, ஆனா ஒரு தனி மனுஷன், ஒரே ஒருத்தர். அவனுக்கு எந்த கைடன்ஸ் கிடையாது. ஆனா அவன் ஒருத்தர் மட்டும் ஆண்டவரை பற்றிய ஒரு உணர்வோடு, பயபக்தியோடு, இன்னும் சொல்ல போனால் பைபிள்ல ரெண்டு பேர் தான் ஆண்டவரோடு சஞ்சரித்தார்கள் இருக்குது. அதுல ஒருத்தர் நோவா, இன்னொருத்தன் ஏனோக்கு. ஆண்டவரோடு க்ளோஸ் வாக், அவரோடு நெருங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறான் நோவா. வாசிக்கலாம் அவனை பத்தி பாரு, 8ஆம் வசனத்திலிருந்து.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது.
பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது.
பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது.
பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது.
தேவன் பூமியை பார்த்தார்.
தேவன் பூமியை பார்த்தார்.
இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது.
இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது.
மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன்
அப்படிங்கிறார். நோவா தன் காலத்திருந்த எல்லா ஜனங்களுக்கு நடுவில் அவன் உத்தமனாய் நீதிமானாயிருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வேதனையை வந்து நோவா கிட்ட ஷேர் பண்றார். ஆண்டவர் என்னைக்குமே அவருடைய இருதயம் பார்த்தீங்கன்னா மனிதனை தனக்கு வாரிசு மனுஷனோடு நெருங்கி பழகிறார். யார் ஒருவன் தன்னிடத்தில் உண்மையாய் தன் இருதயத்தை அவருக்கு நேராய் வைக்கிறானோ அவனிடத்தில் ஆண்டவர் தன்னுடைய வேதனைகளை துக்கத்தை பகிர்ந்து கொள்வார். இந்த பைபிள் ஃபுல்லாவே இருக்குது. சாமுவேல் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும் பொழுதும் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட வந்து சொல்லுவார். ஏலி ஆசாரியனாய் இருக்கிறான். அவன் காலகட்டத்திலே அவருடைய வழிகள் பாவ வழிகளிலே போகும்பொழுது அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிகள் நடக்காத போது ஆண்டவர் சாமுவேலை அழைத்து ஏலியின் குடும்பத்தை குறித்து விவரமா பேசுவார். காலங்கள் கடந்து போகிறது. சவுலை ராஜாவாக்கினார். 1 Samuel 15:11 பார்க்கும் பொழுது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அவனை குறித்து ஆண்டவர் தன் வேதனை பகிர்ந்து கொள்வார். அப்படிதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு அவ்வளவு வேதனை. அந்த சூழ்நிலையில தன் வேதனை யார்கிட்ட ஷேர் பண்றது? ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் இந்த நோவா தான். அவன்கிட்ட வந்து சொல்றாரு, நான் மனுஷனை உண்டாக்குனதும் எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. அவங்களுடைய வழிகள் எல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு வேற வழியே இல்லை. இவங்க இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியல. பாவம் பெருகிடுச்சு. பரலோகத்தை வந்து எட்டுகிற அளவுக்கு அந்த பாவம் பெருகிடுச்சு. நான் பொறுத்து பார்த்தேன். இனியும் பொறுக்கிறதுக்கு வழி கிடையாது. இன்னும் நான் பொறுப்பேன். ஆனால் ஒருத்தன் என்ன குற்றவாளின்றான். இதுதான் ஆண்டவருடைய இக்கட்டான நிலைமை. பாத்தீங்கன்னா அவர் ஒரு லிமிட்டுக்கு மேல பொறுத்தார்னு வச்சுங்க, இன்னொருத்தன் கையை காட்டுவான், என்ன அவன் அவ்வளவு பண்ற, நீ அவளை கண்டுக்காம இருக்கிறீரேனுவான். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவா இருக்காரு. நீர் உண்டு பண்ணின மனுஷனுக்கு மட்டும் ஸ்பெஷல், அவன் மட்டும் ஸ்பெஷலா? நான் வந்து கொஞ்சம் பெருமைப்பட்டேன், உயர்ந்தவொடனே என்ன உடனே தூக்கி போட்டீரு. ஆனா இவன் இவ்வளவு எல்லாம் பண்றான், நீர் பார்த்துட்டு ஒண்ணு பேசாம இருக்கிறீரே, அவன் கையை காட்டுவான். அதனால ஒரு லெவலுக்கு மேல வந்த உடனே உண்மையா சொல்ல போனால் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறதற்கு அவர் தள்ளப்படுகிறார். அதுதான் உண்மை. நீங்க பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த இடத்திலேயுமே யாரையுமே நியாயம் தீர்க்கிறதற்கு ஆண்டவர் விருப்பப்பட்டதே கிடையாது. நல்ல ஆண்டவருடைய மைண்ட் நமக்கு நல்லா தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சா ஆண்டவர் வந்து விருப்பத்தோடு போட்டு எல்லாம் அடிக்கிறார், உதைக்கிறாரு, நாசம் பண்றாரு. கிடையாது. ஆண்டவருடைய இருதயம் என்னைக்குமே மனதுருக்கம் உள்ள இருதயம். அது அவர் செய்யறது கிடையாது. அவருக்கு அது விருப்பம் கிடையாது. ஆனால் அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அதான் உண்மை. தள்ளப்படுகிறார். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருத்தனை நியாயம் தீர்த்தாச்சு. அப்படி இருக்கும்பொழுது மனுஷனுக்கு அவன் நியாய தீர்ப்பை கொடுக்கலன்னு அவன் கேள்வி கேட்பான், குற்றப்படுத்துவான். ஆகையினாலே ஒரு லெவலுக்கு அவர் பொறுக்கிறார். ஒரு லெவலுக்கு மேல போன பிறகு இனி அடுத்தது ஒன்னு செய்ய முடியாத ஒரு லெவல் வரும்பொழுது அவர் மனுஷனை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் தள்ளப்படுகிறார். அதுதான் உண்மை. அவர் மனப்பூர்வமாய் தீர்க்கிறது இல்லை. அதுக்கு நான் கடைசியிலும் கொடுக்க நான் வசனம் காட்டுறேன். அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகிறார். உண்மையில சொல்ல போனா அந்த நிலைமைக்கு ஆண்டவர் தள்ளப்படுகிறார். வேற வழியே கிடையாது அவருக்கு. அப்போ அந்த சந்தோஷத்தோடு செய்யறதா அவர் வந்து கடகடனு செஞ்சுட்டு போயிடுவாரு. அது செய்யறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஆனா செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். அதனாலதான் வேற வழி இல்லாம அந்த வேதனை பாருங்க, ரெண்டுக்கு நடுவில் போராடுற, செய்யறதுக்கு முடிய விருப்பம் இல்லை ஆனா செஞ்சே ஆகணும். அப்ப இது அந்த மன போராட்டம் அவருக்கு. அதனாலதான் என்ன செய்யறாரு, தான் தன்னை நேசிக்கிற தன்னோடு நெருங்கி இருக்கிற இடத்துல வந்து அந்த மன போராட்டத்தை அப்படி பகிர்ந்து வர்றார். அதுதான் இங்க நடக்குது. ஏன் இந்த ஒரு நோவாட்டம் வந்து அவர் பேசணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அவருடைய மன போராட்டம் இது. மனுஷன் நியாயத்திற்கு அவர் விரும்பல, ஆனா வேற வழியில தீர்த்துதான் ஆகணும்ன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால என்னப்பா இது, நான் செய்ய விருப்பம் இல்லை ஆனாலும் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால வந்து வேதனையோடு நோவாட்டை ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணி நான் பூமியோடு மனுஷன் எல்லாத்தையும் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனாலும் அதை அவர் சந்தோஷமா செய்யாம உடனே அவனுக்கு சொல்றாரு, நீ கொப்பேறு மரத்தில் உனக்கு ஒரு பேடையை உண்டாக்கு, அந்த பேடையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ்போசு. அதுக்கு நடுவிலையும் ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு பேடையை நீ உண்டாக்கு. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் மனப்பூர்வமா அதை செய்யல, வேற வழி இல்லை. ஆனாலும் தன்னுடைய தாசனாயிருக்கிற, தன்னோடு நெருங்கி பழகுகிற அந்த நோவாவுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துறார். இது பைபிள்ல இந்த சம்பவம் மட்டும் இல்ல, இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு சம்பவத்துக்கு போவோம். ஆதியாகமம் 18 தரப்புங்க. இந்த 18 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். பகலின் உஷ்ணமான நேரத்திலே மம்மரையின் சமபூமியிலே ஆபிரகாம் கூடாரத்தில் வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் பொழுது மூன்று புருஷர்கள் மூணு பேர் வராங்க. அந்த மூணு பேர்ல ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மற்ற ரெண்டு பேர் காபிரியல் மற்றும் மிகாவேல் தூதர்கள், மனுஷ ரூபம் கொண்டு பூமியில இறங்கி வராங்க. இந்த மூன்று புருஷர்களாக இவங்க வந்து, இதை நீங்க நல்லா டீட்டெயிலா படிச்சா நான் சொல்றதுன்னு உங்களுக்கு புரியும். இப்ப நான் எல்லாத்தையும் எடுத்து விளக்க டைம் கிடையாது எனக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது மூன்று பேரும் வராங்க. ஆபிரகாம் தன்னுடைய வழியில வருகிற யாரா இருந்தாலும் அவருடைய உபசரிக்காமல் விடுகிறது அவளுக்கு வழக்கம் கிடையாது. உடனே அந்த மூன்று பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு நல்ல விருந்து எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறான். அப்பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த நேரத்திலே அங்கே வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது ஒரு பிள்ளை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய், இப்படி எல்லாம் வாக்கெல்லாம் கொடுக்கிறார். ஆனா இவங்க வந்த நோக்கம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் ஆபிரகாம் வீட்டில் சாப்பிடறதுக்காக அவங்க வரல. இந்த மூணு பேரும் இறங்கி வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, சோதோம் கொமராவுடைய பாவம் பெருகி இருந்தது. அந்த சோதோம் கொமராவுடைய பாவம் அவ்வளவு மோசமா இருந்ததுனாலே அதை பார்க்கிறதற்காக, அது உண்மையிலே நேரடியாய் வந்து அனலைஸ் பண்றதுக்காக மூணு பேர் வந்தாங்க. வாசிங்க 20 வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
இதுக்குதான் வந்தார், சோதோம் குமராவுடைய காரியத்தை பார்க்கிறதுக்கு வந்தார். அந்த நேரத்தில் அப்படி வர வழியில தான் ஆபிரகாம் அவங்கள பிடிச்சு விருந்து கொடுத்துட்டான். இவன் ஆண்டவரோடு நெருங்கி பழகுகிற மனுஷன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் ரெண்டு பிரதான தூதர்களுக்கும் விருந்தே கொடுத்துட்டான். இப்ப அந்த சூழ்நிலையிலே இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் அந்த விருந்து கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த இடத்துல உடனே கிடைச்சிருச்சு. கர்த்தர் அந்த இடத்துல அவனையும் பிளஸ் பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை குறித்து சில காரியம் சொல்றார். 17 வாசிக்கிறான்.
அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ
எப்படி பார்த்தீங்களா வார்த்தை. ஆபிரகாம் ஆண்டவரோடு நெருங்கி பழகினான். இப்பொழுது சோதோம் குமராவுடைய பாவம் தேவ சமூகத்தை போய் எட்டுச்சு. உண்மையிலேயே இதெல்லாம் அப்படி நடந்திருக்குதா என்பதை பார்க்கிறதற்கு ஆண்டவர் தன்னுடைய ரெண்டு பிரதான தூதர்களோடு இயேசு கிறிஸ்து இறங்கி நேரம் வந்தாச்சு. வந்த வழியிலே ஆபிரகாமை சந்திக்கிறார், ஆபிரகாம் விருந்து கொடுக்கிறான், அவனை ஆசீர்வதிக்கிறார். இவ பார்க்க போறாரு. ஆனால் அதுக்கு நடுவிலே ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை இங்க வெளிப்படுத்துறாரு. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? என்னால் மறைக்க முடியுமா? முடியாது. நான் செய்ய போறேன். எதுக்காக நான் வந்திருக்கிறேன்? உண்மையிலேயே இந்த சோதோம் கொமோராவுடைய ஜனங்களுடைய பாவம் பரலோகத்தை வந்து எட்டி இருக்கிறது போல உண்மையிலேயே நடந்திருக்குதான் பார்க்க போறேன். பார்த்து அதுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இந்த பாவம் பரலோகத்துக்கு வந்துருச்சு, சாச்சுரேட் ஆயிடுச்சு, உச்சத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு வரைக்கும் சோதோமின் பாவம் தான் என்ன சொல்றது, நம்முடைய வார்த்தைகளிலேயே சொல்லப்படும் ஹோமோசெக்சுவல்ஸ். இன்னைக்கு கூட அதுக்கு கொடுக்கப்பட்டுகிற டைட்டில் வேர்டு என்ன தெரியுமா? சோதோமிசம். ஆச்சரியம், பிப்ளிக்கல் வேர்டு தான். இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லயே பாருங்க வரும் சோதோமிசம். அந்த அப்ப பாருங்க, இது நடந்தது எந்த காலம்? இந்த காலத்திலையும் அந்த சோதோம் பட்டணம் தான் இந்த பாவத்துக்கு அடையாளமா பேசப்படுது. நடந்தது எப்போ? ஆனா இந்த காலத்தில் இப்ப கூட அந்த பாவத்துக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை என்னன்னா சோதோமிசம். அப்ப எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்து பாருங்க, சோதோமிசம். அப்ப இந்த இடத்துல அந்த சோதோமின் பாவம் தேவ சமூகத்துக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. ஆண்டவர் அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. எதுக்கும் பார்த்துட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கலான்னு இறங்கி வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை சொல்ல நினைக்கிறார், அவனோடு ஷேர் பண்றார். நோவாவின் காலத்திலே நடந்த நியாய தீர்ப்புக்கு நோவாவின் இடத்தில் ஆண்டவர் ஷேர் பண்ணார், அவன் நீதிமானாயிருந்தார். லோத்தி நாட்களிலே சோதோம் கொமோராவுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு காலத்திலே ஆபிரகாம் நீதிமானாயிருந்தான், அவனுக்கு ஆண்டவர் அதை ஷேர் பண்ணார். மூணாவது ஒன்று இருக்குது, நினைவே பட்டணத்துக்கு வந்த நியாய தீர்ப்பு. இல்ல, நினைவே பட்டணத்துக்கு வந்த நியாய தீர்ப்பு, அதுக்கு பைபிள் தேடாதீங்க, அங்க அவர் யாருக்கும் சொல்லல. நினைவே பட்டணத்துக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் யாருகிட்டையும் வந்து நான் நினைவே அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தன் வேதனை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. யோனா கிட்ட வந்து சொன்னது வந்து ஷேரிங் கிடையாது, கமேண்ட், போ போய் அருவி, அவ்வளவுதான். யோனா கிட்ட ஆண்டவர் வந்து அதை வந்து தன் வேதனையை ஆபிரகாம் கிட்டயோ நோவா கிட்டயோ பகிர்ந்து கொண்டது மாதிரி யோனா கிட்ட அவர் பகிர்ந்து கொள்ளல. ஏன்? அந்த நாட்களிலே பார்க்கும்பொழுது நினைவே பட்டணத்திலே கத்த நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அவர் மனம் திறந்து ஷேர் பண்ணக்கூடிய நீதிமான் நினைவே பட்டணத்திலேயோ அதை சூழ்ந்திருக்கிற எந்த இடத்திலேயோ ஈவன் நோவாவை யோனாவை கூட கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நீதிமானும் இல்லை. யோனா ஒரு நீதிமான் கிடையாது, நல்லா தெரியும். அவன் ஒரு நீதிமான் கிடையாது, ஆண்டவர் ஜஸ்ட் யூஸ் பண்ண ஒரு டூல் அவ்வளவுதானே தவிர அவன் ஒரு நீதிமான் கிடையாது. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனே கிடையாது. முழுக்க முழுக்க ஆண்டவருடைய இருதயத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால அவனிடத்துல அவரால் ஷேர் பண்ண முடியல. ஆபிரகாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், நோவா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணாரு. ஆனால் நினைவே பட்டணத்தின் காரியத்தில் அவர் ஷேர் பண்ணதுக்கு யாருமே இல்லை. ஆனா ரிசல்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் அப்சைட் டவுன், வித்தியாசமான ரிசல்ட். அதனால அந்த இடத்துக்கு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க யாருக்குமே அவர் ஷேரே பண்ணல, ஏன்னா நீதிமான் இல்ல, அவர் சொல்ற அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அங்க யாருமே இல்ல. சரி, இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் அதை வந்து சொல்லணும்? இல்ல, அது ஒண்ணு இருக்குது, தன் வேதனையை பகிர்ந்து கொள்றார். கேட்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறானா, கேட்கக்கூடிய லிசன் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறானா, அவன் ஷேர் பண்றாரு. ஏன் அவர்கிட்ட அவர் வந்து மனுஷங்கிட்ட சொல்லணும்? சொல்லாம தான் செய்ய நினைக்கிறது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே, ஏன் அவர் வந்து சொல்லணும்? இதுதான் முக்கியமான விஷயம். அவர் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? அவர் தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு மனுஷனிடத்துல வந்து இதை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுலயும் பாத்தீங்கன்னா அவருடைய மனதுருக்கம், அவருடைய பாரம், அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த நோவா கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னார், அப்பா இந்த மாதிரி மனுஷன் அழிச்சு ஆகணும், பூமியோடு சேர்த்து நான் அழிக்கணும், வேற வழி கிடையாது. அதனால கொப்பேர் மரத்தினாலே நீ ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த அதிகாரம் ஃபுல்லா சொல்றாரு, அது எப்படி இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும், எல்லாத்தையும் பறவை மிருகம் எல்லாத்தையும் சேர்க்கணும், எல்லாத்தையும் அதுக்கு எவ்வளவு ஆகாரத்தை ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் சொன்னார். இந்த காலகட்டத்தில் இந்த நோவா என்ன செய்து கொண்டிருந்தான் பாருங்க. இது காலகட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதியாகமம் 5:32 வாசிக்கலாம்.
நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான்.
சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். 7:6 வாசிக்கலாம்.
ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது
நோவா
600 வயதாயிருந்தான்
கவனிக்கணும். சேம், காம், யாபேத் அவர்களை பெற்று யோவன் இந்த நோவா ஒரு குடும்பஸ்தனாயிருந்து ஆண்டவர் அவனை சந்தித்த அந்த காலகட்டத்தில், அவனோடு இடைப்பட்டு இந்த சம்பவத்தை அவனோடு ஷேர் பண்ண காலகட்டத்தில் இந்த நோவாவுக்கு 500 வயசு. ஜலப்பிரவாகம் வந்தபோது நோவாவுக்கு 600 வயசு, 100 வருஷம் இடைப்பட்ட காலம். அந்த பேடையை ரெடி பண்ணுகிற அந்த காலகட்டத்தில் ஒரு 100 இயர்ஸ் கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய நீண்ட காலம் பாருங்க, எவ்வளவு பொறுமையுள்ள ஆண்டவர், எவ்வளவு தூரம் நீடிய பொறுமையாய் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த 100 வருஷம் எதுக்குன்னா சான்ஸ் கொடுக்கிறார். நியாய தீர்ப்பை அவர் விருப்பத்தோடு கொடுக்கல, அதனால் அதை தவிர்க்கிறதற்கு ஏதாகிலும் ஒரு வழி உண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு பேழை, எல்லா மிருகங்களையும் உள்ளே அடக்கக்கூடிய ஒரு பெரிய பேழை. அதுல ரூம்ஸ் ரெடி பண்ணணும், அதுக்குள்ள உணவு சேர்க்கணும், அப்ப அதுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கும். நோவா அவன் நீதிமானா இருந்திருக்கான், அவங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டாரு. அதுவும் குறிப்பிட்ட இந்த மரத்துலதான் செய்யணும்ட்டாரு. அதை சீல் பண்ணணும், கீழ் பூசுனாரு, உள்ள வாட்டர் ப்ரூஃப் ஆக்குனாரு, இதெல்லாம் பண்ண சொல்லிட்டாரு. அப்போது சாதாரண ப்ராஜெக்ட் இல்லை, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அது. இப்ப இந்த நோவா திடீர்னு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிருப்பான். பாத்தீங்கன்னா இது 6:22 நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான் இருக்குது. அப்படி அவர் என்ன சொன்னால் அப்படி கிளீனா செஞ்சு முடிக்கிறான். அப்ப இந்த பெரிய டியூரேஷன் அந்த காலகட்டத்தில் நோவா மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிருப்பான். என்னப்பா மரத்தை வெட்டுறேன்னு கேட்டிருப்பாங்க. இல்ல, ஆண்டவர் எங்கூட பேசினா அவர் பேழை உண்டு பண்ண போ சொல்லியிருக்கிறாரு. என்ன பேழை உண்டு பண்ண சொல்ற? அந்த நாட்களில பாத்தீங்கன்னா மழை கூட பஞ்சது கிடையாது, மழை என்னன்னு தெரியாது. என்னத்துக்குப்பா பேழை? ஆண்டவர் ஜலப்பிரவாகத்தினால பூமி அழிக்க போறாரு. எல்லாருக்கும் ஒண்ணும் புரியல. மரத்தை வெட்டுறான், செய்யறான், இழைக்கிறான், செய்யறான். அவனுக்கு சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க, வந்து ஹெல்ப் கூட பண்ணிருப்பாங்க, ஏதாவது பணங்கள் ஏதாவது கொடுத்துருப்பான். அவங்களும் கூட வந்து வெட்டுறதுக்கெல்லாம் உதவி செய்ய ஒரே ஆள் எல்லாம் செஞ்சிருக்க முடியாது. எத்தனையோ பேர் வந்து கூட ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இவன் வெறும் இந்த பேழையை மட்டும் உண்டு பண்ணிட்டு இருந்தா நினைக்கிறீங்களா? கிடையாது. நோவா என்ன செஞ்சான் பாருங்க. 2 பேதுரு 2:5 வாசிக்கலாம்.
பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதல் முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி நிறைந்தவர்கள் உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி.
இந்த காலகட்டத்தில் இந்த நோவா செய்தது என்ன? நீதியை பிரசங்கித்தான். நோவா ஒரு பிரீச்சர். அந்த பேழையை செய்கிறது அவனுடைய ப்ரொஃபஷன். ஆனா ஆண்டவருக்கு அவன் செய்தது பிரீச்சிங். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ரொஃபஷன் பேழையை கட்டுறது, அது அவனுடைய ப்ரொஃபஷன். ஆனால் அவனாகவே ஆண்டவருக்கு செய்தது பிரசங்கம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? புரியுதா? உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் ப்ரொஃபஷன்லயே திருப்தி ஆயிடாதீங்க. ஆண்டவர் எதுக்காக உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றார்? இந்த பிரசங்கத்தை ஏன் கேட்டுட்டு இருக்கிறீங்க? எதுக்காக இன்னைக்கு இந்த காரியத்தை, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, உங்கள் ப்ரொஃபஷனே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ரொஃபஷன் இதுதான், பேழையை கட்டுறது. இதுதான் என் வாழ்க்கை. இரவும் பகலும் பேழையை கட்டுதலே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடாதீங்க. இரவும் பகலும் உங்களுடைய ப்ரொஃபஷன்லயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடாதீங்க. அதுக்கு நடுவிலும் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் பேச வேண்டும். ப்ரொஃபஷனலி நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடறோம். என்னுடைய ப்ரொஃபஷன் இதுதான், பேழையை கட்டுறது இதுதான், இரவும் பகலும் அதே வேலை ஓடி செஞ்சு முடிச்சிடறோம். ஆண்டவர் அவனை பிரசங்கிக்க கூட சொல்லல, ஆனால் இவனாகவே போய் பிரசங்கிக்கிறான், நீதியை பிரசங்கிக்கிறான். ஒழுங்கா வாழுங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, பாவ வாழ்க்கை வாழாதீங்க. நியாய தீர்ப்பு ஒன்றை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அது நடக்கப்போது, நடக்கப்போது, ஜாக்கிரதை. உலகமே அழிய போது, மனம் திரும்புங்க. ப்ரொஃபஷனலியே வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. உங்கள் தொழிலே வாழ்க்கையாயிடக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம், அது உலகத்தான் தான் சொல்லுவான். நமக்கு செய்யும் தொழில் தெய்வம் கிடையாது, நமக்கு கர்த்தர் தான் தெய்வம். ப்ரொஃபஷனுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யணும். என்னுடைய ப்ரொஃபஷன் தச்சு வேலை, ஆண்டவர் கொடுத்தது பேழையை கட்டுறது. ஆனால் அதுக்கு நடுவிலே அவன் ஆண்டவருக்காக பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். இதுதான் நம்ம செய்யணும். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, நம்ம அவ்வளவுதான் சரி, நம்ம வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டு இருப்போம். இல்ல, அதுக்கு ரிலேட்டடா நான் என்ன ஆண்டவருக்கு செஞ்சேன், அதுக்கு ரிலேட்டடா நான் என்ன ஆண்டவருக்கு செஞ்சேன். இப்படி ஒரு நடக்க போதுன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு சம்பந்தமா என் பங்கு என்ன, நான் என்ன செஞ்சிருக்கிறேன். நான் பேசணும், பேசணும், பேசணும். என் வேலையை நான் செஞ்சுட்டே உட்கார்ந்துருக்க கூடாது, என் சொந்த வேலையை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. நீதியை நான் பேச வேண்டும். எது நீதி, எது அநீதி, எது சரி, எது தவறு என்பதை புரியாத ஜனங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை அறிவிச்சார் இல்லையா. ஆதியாகமம் 18 அதிகாரத்துக்கு திரும்பி வாங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தார். 22 வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள்.
புருஷர் என்பது அந்த ரெண்டு பேர், அந்த புருஷர் ரெண்டு பேர் போனாங்கன்றது அந்த ரெண்டு தூதர்களை குறிக்கிறது. சோதோமை நோக்கி போனார்கள்.
ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அதுதான் அந்த மூணாவது நபர், இயேசு கிறிஸ்து. ரெண்டு பேர் புறப்பட்டு நேரா சோதோமுக்கு போயிட்டாங்க. அந்த ரெண்டு பேரை பத்தி நம்ம பாக்குறோம். சோதோம் பட்டணத்துக்கு போகும்பொழுது சோதோம் ஜனங்கள் அந்த ரெண்டு பேரையும் கூட பாவத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரையும் தான் எடுக்கிறாங்க. அது தேவ தூதர்கள் தெரியல, அவங்க மனுஷர்கள் நினைச்சு அவங்கள பாவத்துக்கு எடுக்கிறாங்க, ஹோமோசெக்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். ஆண்டவர் வந்ததே இந்த ரெண்டு தூதர்களை கூட்டிட்டு போய் நேரடியா பாக்குறதுக்கு. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவரை அவன் போக விடல, புடிச்சு நிக்க வச்சுட்டான். ஆண்டவர் இவர் வழி இல்லாமல் ரெண்டு பேரை மட்டும் சார் நீங்க போய் பார்த்துருவாங்க அனுப்பிட்டாரு. இவரை வந்து அவன் விட மாட்டேங்கிறான், இல்ல நீர் போக கூடாது. அவரை பிடிச்சி நிக்க வச்சுட்டான். எப்படி நிக்க வச்சான் வாசிக்கிறேன், அடுத்த வசனம் பாருங்க.
அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ,
துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ கேட்கிறோம். இது நமக்கு தெரியும். ஒருவேளை பட்டணத்தில் 50 நீதிமான்கள், 45, 40, 30, 20, 10 பேரம் பேசிட்டே இருக்கிறான். இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் பார்க்கும் பொழுது கெஞ்சரான் கெஞ்சரான், 50 45, 40, 30, 20, 10 வரைக்கும் வந்துட்டான். ஆண்டவரை அவன் போகவே விடல. ஆண்டவர் இந்த காரியத்திலே அந்த சோதோம் கோமரா நடக்கிறத பார்க்க வந்திருக்கிறான். அவரை பிடிச்சு நிக்க வச்சு தன் ஜெபத்தினால் அவரை நிக்க வச்சுட்டான். மன்றாடி ஜெபிக்கிறான், 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 பேரம் பேசி பேரம் பேசி குறைச்சு 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 50 to 10 வரைக்கும் கொண்டு வந்து நிக்க வைக்கலாம். ஆனால் அந்த சோதோம் குமரால 10 பேர் கூட இல்லாததுனாலே நியாய தீர்ப்பு நடந்துருச்சு. நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், உலகத்தை அழிக்க போறேன். நோவா பிரசங்கித்தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், சோதோம் குமராவை அழிக்க போறேன். ஆபிரகாம் மன்றாடி ஜெபித்தான். ஆண்டவர் ஒன்னு நமக்கு நியாய தீர்ப்பு நமக்கு காட்டும் போது, ஒன்னு பிரசங்கிக்கணும், இன்னொன்னு ஜெபிக்கணும். ரெண்டு விஷயம், ஒன்னு பிரசங்கிக்கணும், ஒன்னு ஜெபிக்கணும். நோவா பிரசங்கித்தான், ஆபிரகாம் மன்றாடி ஜெபித்தான். இதுதான் முக்கியம். ரெண்டு பேருடைய காரியமும் இப்படி இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதைத்தான் தெய்வ பிள்ளைகளாயிருக்கிற நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்னு பிரசங்கம் பண்ணு, மற்றவங்களுக்கு போய் சொல்லு, இன்னொன்னு அவங்களுக்காக மன்றாடி ஜெபி. இது ரெண்டுமே செய்யலாம சொந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்போமானால் நம்ம கண்டிப்பாய் குற்றவாளிகளாயிருப்போம். இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவருக்கு செய்யாம நம்ம சொந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்போமானால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளிகளாய் காணப்படும். கவனிக்கணும், இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும். ஆண்டவர் நம்மளை நம்பி ஷேர் பண்றாரு. ஒரு மனிதராகி நம்மை பார்த்து ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து ஷேர் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஏன் ஷேர் பண்ணணும்? ஆண்டவரோட எதிர்பார்ப்போடு செய்யறார். சரி, ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு செய்யறார். சரி, இப்ப இது ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் அந்த நினைவே காரியத்தை நம்ம பார்க்கவே இல்லை, அதை டச்சே பண்ணல. இப்ப அதை மட்டும் உங்களுக்கு ரெண்டு வசனத்தை காமிச்சு முடிக்க விரும்புகிறேன். நினைவே பட்டணத்தை குறித்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த யோனாவின் மூலமாக நினைவே பட்டணத்தை கர்த்தர் எச்சரிக்கை நினைச்சார். யோனா கிட்ட கர்த்தர் ஷேர் பண்ணல. எடுத்துக்கொள்ளலாம், யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த யோனாவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது நினைவே பட்டணம் மிகப்பெரிய பாவத்திற்குள் இருந்தது. முதல் வசனத்திலும் முதல் ரெண்டு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இங்கே நினிவே பட்டணத்தின் காரியத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாட்டை ஷேர் பண்ண மாதிரி வேதனையை ஷேர் பண்ணல. அதே போல ஆபிரகாம் இடத்துல வேதனை ஷேர் பண்ண மாதிரி அப்படி ஷேர் பண்ணல. இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்கிறாரு, பிரசங்கிக்கிற வேலை. ஹோ, இவன் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவன் கிடையாது. தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவன் கிடையாது இவன். ஆனா இவனுக்கு ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லை, யாராவது ஒருத்தர் அனுப்பிடுமே. அதனால வேற வழி இல்லாம இவனை பிடிச்சு ஆண்டவர் நினைவு பட்டணத்துக்கு போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கி. ஏன்னா அதனுடைய பாவம் அக்கிரமம் என் சமூகத்தை வந்து எட்டு பாருங்க. அக்கிரமம் எட்டும் போது ஆண்டவர் உடனே ஆள் அனுப்புறாரு, போய் பிரசங்கிட்டாரு. என்ன பிரசங்கம்? சின்ன பிரசங்கம். இன்னும் 40 நாட்களில் நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். இதான் பிரசங்கம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்க வாக்கியத்தையும் ஆண்டவரே கொடுத்துட்டார். இன்னும் 40 நாட்களிலே நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். இதை பார்த்தீங்கன்னா 3 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்கலாம்.
நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார்.
ஆமா, கற்பிக்கும் வார்த்தையை சொல்றாரு. அந்த கற்பிக்கும் வார்த்தை 4 வசனத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போவோம் என்று கூறினான். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்கமே, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான். இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போவோம். இந்த ஒரே காரியத்தை ஊர் ஊரா போய் தெரு தெருவா போய் சொல்லணும். இதுதான் அவனுடைய வேலை. இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். யோனா தர்சீசுக்கு நேராக கப்பல் பிடித்து போறான். கடைசியில் கர்த்தர் கடல்ல கொந்தளிப்பை அனுப்பி அவனை சமுத்திரத்தில் போட வைத்து மீன் மூலமாக திருப்பிக் கொண்டு பலவந்தமாக கொண்டு வந்து நினைவேலே இறக்கி விட்டாச்சு. இப்ப இவன் பிரசங்கித்த உடனே இந்த அதிகாரம் நீ ஃபுல்லா படிக்க டைம் இல்ல, 5வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
அப்பொழுது நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி
கொண்டார்கள். படிப்போம்.
இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான்.
ராஜா முதல் சாதாரண குடிமகன் வரைக்கும் இந்த வார்த்தையை கேட்டு பயந்து போய் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பிட்டாங்க. ஒரு நோவா பெரிய ஆண்டவரோடு சஞ்சரித்தவன், ஆனா அவனுடைய ஊழியத்தில் ஒருத்தம் கூட மனம் திரும்பல. அந்த 8 பேர் மாத்திரம்தான். லோத்து அவனுடைய காலத்திலே பார்க்கும் பொழுது யாரும் மனம் திரும்பல, அந்த குடும்பம் மட்டும்தான் வந்துச்சு. ஆனா இந்த யோனாவின் நாட்களில் இவன் ஒரு தேவ மனுஷனே கிடையாது, சரியான தேவ மனுஷனே கிடையாது. ஆனால் இவன் போய் பேசும் பொழுது ஆண்டவர் கிரியை செஞ்சிட்டார். அந்த பட்டணத்தில் இருந்தவங்க எல்லாரும் ரட்டுழுத்தி சாம்பல் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிட்டாங்க. கடைசி அந்த 3 அதிகாரம் கடைசி வசனம்,
அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து,
தேவன் அவருடைய கிரியைகள் அதாவது உபவாசித்து ஜெபிச்சார்கள் அதை பார்த்து,
தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு
அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் நியாய தீர்ப்பை ஸ்டாப் பண்ணார் சொன்னார். ஆனா இப்போ இவங்க மனம் திரும்பி வந்து விட்டதுனாலே கர்த்தர் அதை செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டு அதை நிறுத்திட்டார். ஆனா ஆண்டவர் இப்போது அவங்களை அழிக்க கூடாதுன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு விட்டுட்டாரு. ஆனா இதுதான் இந்த யோனாவுக்கு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. இதுல தெரியுது இவன் ஆண்டவருக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இல்லையா. கடைசி அதிகாரத்துல 4 அதிகாரத்துல 9, 10, 11 மூணு வசனங்கள் மட்டும் வாசி முடிச்சிருவோம்.
அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி,
யோனாவை நோக்கி,
நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான்.
நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான்.
அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும்,
நீ வளர்க்காததும்
ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக
பரிதபிக்கிறாயே.
வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும்,
120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும்,
அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார்.
இதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஆண்டவருக்கு நியாயம் தீர்க்கிறதற்கு விருப்பமே கிடையாது. ஆரம்பத்திலே சொன்ன அவருக்கு விருப்பமே கிடையாது. வேற வழி இல்லாமல் அதற்கு அவர் தள்ளப்பட்டார். ஏன்னா அவருடைய அக்கிரமம் அங்க போச்சு, எட்டுச்சு. ஆனாலும் எப்படியாவது இவங்க மனம் திரும்பட்டும் என்று சொல்லிதான் அனுப்பினார். அவர் எதிர்பார்த்தபடியே ஜனங்க மனம் திரும்பிட்டாங்க. பிரசங்கித்தவனை தவிர கேட்டவங்க எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. அதுதான் அங்க வேதனை. பிரசங்கித்தவங்க ஒருத்தான் மனம் திரும்பல, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. அவனுக்கு மட்டும் மரண பரியந்த எரிச்சல் ஆயிட்டான். பயங்கர எரிச்சல் அவனுக்கு, அவ்வளவு ஒரு வேதனை. மனம் திரும்பிட்டான். தான் சொன்னது நடக்கலையே, அவனுக்கு தான் சொன்னது நடக்கணும், அவ்வளவுதான். ஆத்துமாக்களை குறித்து பாரம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமானவர்களும் இந்த மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த பட்டணத்துக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுல ஆண்டவர் நியாயம் தீர்க்க விரும்பல, ஜனங்கள் மனம் திரும்புறதுக்கே விரும்புறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த நாச மோசங்களும் ஆண்டவருடைய சந்தோஷமான மனப்பூர்வமான சந்தோஷத்தோடு எதுவுமே நடக்கல. வேற வழி இல்லாம தான் நடக்குது எல்லாமே. அப்ப ஒண்ணு நம்ம செய்யணும், ஒண்ணு ஜனங்களுக்கு சொல்லணும், பிரசங்கிக்கணும். ரெண்டாவது மன்றாடி ஜெபிக்கணும். ரெண்டு காரியம். நோவா பிரசங்கித்தான், ஆபிரகாம் ஜெபித்தான், கர்த்தர் காரியத்தை நடப்பிக்கிறார். ரிசல்ட் கர்த்தர் கையில தான் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். புரியுதுங்களா? அதனாலே இந்த நாட்களில் நடக்கிற காரியத்திற்காக தேவ ஜனங்களாகிய நாம் உண்மையிலேயே நமக்கு தெரிந்திருக்கிற ஆண்டவரை பத்தி பேசணும். ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும். மற்றவர்களுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இதுக்காகத்தான் அவர் இதெல்லாம் நமக்கு தெரிய வைக்கிறார். நம்முடைய கடமை நம்ம செய்யணும். நம்முடைய ப்ரொஃபஷன்லயே நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. இதுதான் என் தொழில், இதுதான் என் வேலை அப்படின்னு அதிலேயே நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவருக்காக நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நல்ல அருமையான மாலை நேரத்திலும் நியாய தீர்ப்புகள் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தினார். நியாய தீர்ப்புகள் கடைசி நாளிலே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் அதற்கு முன்பதாக பூமியிலே அவ்வப்போது நியாய தீர்ப்புகள் சம்பவிக்கும். ஒரு தேசத்திற்கோ, ஒரு பட்டணத்துக்கோ, ஒரு தனி மனிதனுக்கோ நியாய தீர்ப்புகள் சம்பவிக்கும். இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் முன் அறிவிக்கிறார். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே அவர் நியாய தீர்ப்பை விருப்பமில்லாவிட்டாலும் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு வருகிறது. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால் அவர் வேற வழி இல்லாமல் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. இல்லாவிட்டால் பிசாசானவன் குற்றப்படுத்துவான். அதனாலே ஆண்டவர் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. பாவம் பெருகும் பொழுது, பாவம் தேவ சமூகத்தை எட்டும் பொழுது ஆண்டவர் வேறு வழி இல்லாமல் அதை செய்ய வைக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தர் நியாய தீர்ப்புகளை குறித்து அந்த காலத்தில் இருக்கிற தேவ மனுஷர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறார். நோவாவுக்கு தெரியப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று சொன்னார். நோவாவுக்கு சொன்னவுடனே அவன் பேழையை மாத்திரம் உண்டு பண்ணவில்லை, நீதியை குறித்து பிரசங்கித்தான். ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது அவன் உடனே தேவ சமூகத்தை மன்றாடி செபிக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நமக்கு தெளிவு இருக்கிறது. மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும், மனம் திரும்பும்படி சொல்லணும். இரண்டாவது, ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக நம்ம ஜெபிக்கணும். மனம் திரும்புதல், இது ஒன்றுதான் சொல்யூஷன். நியாய தீர்ப்பை தடுக்கக்கூடிய ஒரே காரியம் ஜனங்களின் மனம் திரும்புதல். அது நினைவே பட்டணத்தில் நடந்தது. ஜனங்கள் மனம் திரும்பின பொழுது நியாய தீர்ப்பு நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் சொன்னதை செய்யாதபடிக்கு தன் மனதை மாற்றிக்கொண்டார். தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. என் ப்ரொஃபஷன்லயே நான் திருப்தியா என் வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிட மாட்டேன். மற்றவங்களுக்கு நான் ஆண்டவரை பத்தி நான் சொல்லுவேன். என் ப்ரொஃபஷன்லயே என் நேரத்தையும் காலத்தையும் ஓட்டி முடிச்சிட மாட்டேன். தெய்வ சமூகத்திலே ஜனங்களுக்காக நான் மன்றாடி ஜெபிப்பேன். இந்த ரெண்டு காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் நல்ல தீர்மானம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, செயல்படுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் நியாய தீர்ப்புகள் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு பின்னால் இருக்கிற காரியங்களை எங்களுக்கு விளக்கினதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் கடமைகளை நாங்கள் கவனமாய் செய்ய, உம்முடைய பாரத்தை சுமந்து நாங்கள் ஜெபிக்க, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் ஜனங்களுக்கு நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் தொழிலே எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து விடாதபடி, உமக்கு முன்பாய் குற்றவாளிகளாய் காணப்படாதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் இன்றைக்கு இந்த காரியத்தில் இப்பொழுது மனம் திரும்பி உமக்காய் செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம்